السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلهام الله الله جل شانه وتعالى وديه كتليه فرض عينا هي كن الجمعة كرمي نريد شوذركاها الله وديه مالكيك ورهدن ذريكنغ الله نلدي أرغلي عند الإسلام يسخوذركلي الله تعالى அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், அவன் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடை செய்தவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் தூதராக அனுப்புகிற காலப்பகுதியை நாம் எடுத்து பார்க்கிற போது, ஒழுக்க விஷயத்தில் பண்பாட்டு விஷயத்தில் மிக மோசமான நிலையில் உலகம் இருந்ததை நாம் பார்க்கலாம். மிக கேவலமான நிலையில் மனிதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள், பேரளவில் மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடம் மனிதம் என்பது அறவே இல்லாமல் போயிருந்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்புகிறார். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே வந்து சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல உயர்ந்த பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாடுகளை அந்த சமூகத்திலே பூரணப்படுத்தினார்கள். அதன் விளைவாக மிக மோசமான நிலையில் இருந்த மனிதர்கள் மனித புனிதர்களாக, நல்லவர்களாக, உலகம் போற்றக்கூடிய உத்தமர்களாக வந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள், முஸ்லீம்கள் மீது வெறுப்புணர்வு கொண்டவர்கள் முஸ்லீம்களை பற்றி மிக தவறான பல கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலத்திலே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த இஸ்லாமோ போபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் பற்றிய ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி, இந்த முயற்சியின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இஸ்லாம் தீவிரவாதத்தை வலியுறுத்துகிறது. இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்லது அவர்களிடத்திலே பயங்கரவாதம் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார்கள், தீவிரமான போதனைகளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று இன்று பிரச்சாரம் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நடுநிலையோடு இஸ்லாமிய வரலாற்றை ஒருவர் படித்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்தில் மிக வேகமாக பரவி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது அவர்கள் மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 13 வருடங்கள் அவர்களுடைய பிரச்சாரம் மக்காவுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மக்காவுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றிருந்த மக்கள் சுமார் 500 குறைவானவர்கள் தான். 13 வருடங்கள்
மனிதர்கள் மக்காவில் தாவா செய்கிறார்கள். அந்த மக்காவுடைய காலத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை 500 குறைவானவர்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு 10 அவர்கள் தாவா பணி செய்கிறார்கள். இந்த 10 கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள். யூதர்களோடு தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களோடு தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள், வெளிநாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் வேக வேகமாக இஸ்லாத்திற்கு வருகிறார். இறுதி கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ் கடமையை ஏற்படுத்துகிறார். ஹஜ் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். வரலாற்று குறிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 100,000 மேற்பட்ட மக்கள் ஹஜ் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவுக்கு வந்தார்கள். அல்லாஹு அக்பர். மக்காவில் இருக்கும் போது 500 குறைவானவர்கள் இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்து அவர்கள் 10 பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த 10 கால பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வேகமான பரவலுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவியது என்றால் அது எப்படி பரவியது என்று பார்க்கிற போது, முதலில் இஸ்லாமிய அகீதா, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அல்லாஹ்விடமிருந்து வந்த கொள்கையாகும், அறிவுபூர்வமான கொள்கையாகும், மனிதனுக்கு ஏற்ற கொள்கையாகும். இரண்டாவதாக இந்த கொள்கையை போதிக்க வந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட உயர்ந்த பண்பாடுகள் தான் இரண்டாவது பிரதானமான காரணமாகும். 40 வரைக்கும் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஹ்லாக்கின் அடிப்படையில் தர்பியா கொடுத்து வளர்க்கிறார். நல்ல பண்பாடுகளோடு அவர்களை 40 வரைக்கும் வளர்த்தெடுத்து விட்டு அவர்களிடத்தில் இந்த தூதுத்துவத்தை ஒப்படைக்கிற அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான பண்பாடுகளோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட அந்த மகத்தான பண்பாடுகள் அவர்களுடைய தோழர்களிடத்திலே தாக்கம் செலுத்தியது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, இன்னமா புஹித்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பூர்ணத்துவப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அவர்கள் சொன்னது போல, நல்ல பண்பாடுகளை அந்த சஹாபாக்களின் இதயங்களிலே அவர்கள் விதைத்தார்கள். அந்த பண்பாடுகளை ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள். பண்பாடுகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டு மார்க்கம் பேசவில்லை. ஈமானை பேசுகிற போது ஈமானோடு பண்பாட்டை சொன்னார்கள். இபாதத்தை பற்றி பேசுகிற போது இபாதத்தோடு பண்பாட்டை தொடர்புபடுத்தினார்கள். பண்பாடு என்பது, நல்ல பழக்க வழக்கம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை என்பதை அவர்கள் உணர்த்தினார்கள். அதை அந்த சஹாபாக்கள் வெறும் தத்துவமாக கேட்கவில்லை, பிரச்சாரமாக செவிமடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படி அந்த பண்பாடுகளை பார்த்தார்கள். உண்மையிலேயே அந்த பண்பாடுகள் தான் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. உண்மையில் இன்றைக்கு இந்த பண்பாடுகளை சுமந்து செல்ல வேண்டிய நம்முடைய சமுதாயத்தில் சிலர் பண்பாடுகளை மார்க்கத்தின் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளவில்லை. பண்பாடுகள் என்பதை இரண்டாம் நிலையில் வைத்து பார்க்கிறார்கள். நிறைய தொழுகையாளிகளை நாம் பார்க்கிறோம், கடுகடுப்பான முகத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் எப்போதுமே அவர்களுடைய முகத்தில் புன்முறுவல் தான் வந்து கொண்டிருந்தது. அவர் புன்முறுவல் இல்லாமல் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. புன்முறுவல் என்பது அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் செலுத்திய ஒன்றல்ல. அவர்கள் முஸ்லிம்களை பார்த்தாலும் புன்முறுவல் செய்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தாலும் புன்முறுவல் செய்தார்கள். முஸ்லிம்களோடும் மென்மையாக நடந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடும் மென்மையாக நடந்தார்கள். அவர்களுக்கு ஒரு டார்கெட் இருந்தது, ஒரு இலட்சியம் இருந்தது. என்ன இலட்சியம் என்றால், இந்த தீன், அல்லாஹ்விடமிருந்து வந்த தீன், இந்த மக்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், இந்த மக்கள் எல்லோரும் அந்த தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த லட்சியத்தோடு அவர்கள் செயற்பட்ட காரணத்தினால் அவர்கள் அஹ்லாக்கை வெளிப்படுத்தினார்கள். வெறுமனே அஹ்லாக் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் இந்த மார்க்கத்தை பரப்ப முடியாது. அந்த மார்க்கத்தை சுமந்து செல்லுகிறவரிடத்தில் பண்பாடு இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே யமாமா என்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த யமாமா என்கிற ஊரில் துமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அந்த துமாமா கடும் போக்குள்ள ஒரு இஸ்லாமிய எதிரி, கடும் போக்காளர். எந்த அளவுக்கு கடும் போக்கான இஸ்லாமிய எதிரி என்றால், இன்றைக்கு அப்படி ஒருவரை காட்ட முடியாது. இன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் துமாமாவை போன்ற ஒருவரை காட்ட முடியாது. துமாமா முஸ்லிம்களுக்கு அந்த வழியால் போவதற்கு தடையாக இருந்தார். பிசினஸ் பண்றதுக்கு போனால் அவர்களை பிடிப்பார், அவர்களை அடி அடிப்பார், சில நேரங்களில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிப்பார், சில நேரங்களில் சில சஹாபாக்களை கொலை செய்தும் இருக்கிறார். உண்மையிலே வியாபாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இந்த துமாமா அமைகிறார். சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் துமாமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். கம்ப்ளைண்ட் பண்ணியதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் முடியும் என்றால் துமாமாவை நீங்கள் பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். துமாமா கைது செய்யப்படுகிறார். கொண்டு வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை என்ன செய்ய சொன்னார்கள் என்றால், மஸ்ஜிது நபவியிலே உட்கார வையுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். மஸ்ஜிது நபவி ஒரு புனிதமான இடம். மூன்று முக்கியமான பள்ளிகளில் ஒன்று மஸ்ஜிது நபவி. ஒருவர் ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் ஒரு தொழுகை தொழுகார் என்றால் அது 1000 மடங்கு அதிகமான நன்மையை பெற்றுத் தரக்கூடியது. அந்த அளவுக்கு புனிதமானது. அந்த மஸ்ஜிது நபவிக்குள் இஸ்லாத்தின் மிக கடுமையான எதிரியாகிய துமாமாவை வைக்க சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கவில்லை. இப்போ சஹாபாக்கள் வந்து சொன்னதும் அவரை பள்ளிவாசலில் தங்க வையுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறகு வந்து அவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், துமாமா மாதா தகூல், துமாமாவை நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள். துமாமா சொல்லுகிறார், யா முஹம்மத், அவர்கள் தான் சொல்லுகிறார், முஹம்மதே ரசூலுல்லாஹ் என்று சொல்லல, அல்லது மரியாதையாக பேசவில்லை, சொல்லுகிறார், யா முஹம்மத், முஹம்மதே, இன் தக்துல்னி தக்துல் லாதமில், நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் உண்மையில் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் தான் என்னுடைய மனச்சாட்சிப்படி. நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன் என்று சொன்னார். ரசூல் அல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த டிசிஷனும் எடுக்கவில்லை. சஹாபாக்களிடம் சொன்னார்கள், அவரை கண்ணியமாக நடத்துங்கள், பள்ளியிலே இருக்கட்டும், கண்ணியமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இப்ப பள்ளியிலே தான் தங்கி இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். 2வது நாளாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். திரும்ப கேட்டார்கள், அதுமாமா மாதா தகூல், நேற்று சொன்னதையே திரும்பவும் சொன்னார். 3வது நாளாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் வந்து துமாமாவிடம் கேட்கிறார்கள், துமாமாவே மாதா தகூல், துமாமா மீண்டும் சொல்கிறார், யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் ஜாதமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாகிர், நீங்கள் என்னை கொல்லுவதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், நீங்கள் என்னை மன்னித்தால் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், துமாமாவை விடுங்கள் போகட்டும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் துமாமாவை போக விட்டார்கள். துமாமா யமாமாவை நோக்கி போகவில்லை, மாறாக மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றை நோக்கி செல்கிறார். அவராக யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, போய் அந்த கிணற்றிலே குளிக்கிறார். குளித்து விட்டு மீண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், 3 நாளும் யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத் என்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்போது வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்றார். அல்லாஹ் ரசூலல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை நீட்டுகிறார்கள். அவருடைய வலது கையை அல்லாஹுடைய தூதரின் கையில் வைத்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, இந்த நிமிடம் வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் என்றால் அது நீங்களாகத்தான் இருந்தீர்கள், இப்போது என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு மனிதர் என்றால் அது நீங்கள் தான் என்று சொன்னார். இதுதான் இஸ்லாம் பரவுவதற்கு இருந்த காரணமாகும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு அரபி வருகிறார், முஸ்லீம் கிடையாது, நாட்டுப்புறத்து அரபி, கிராமப்புற அரபி. வந்தவர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் ஒரு துண்டு கிடக்கிறது, அந்த துண்டை பிடித்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை நெருக்குகிறார். நெருக்கி விட்டு சொல்கிறார், யா முஹம்மத், முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி இந்தக், நிறைய நீங்கள் கனிமத் அது இது என்று சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், இதிலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதை தர சொல்லு என்று சொன்னார். அப்ப அவர் சொல்லிட்டு துண்ட விடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளையாக இருந்தவர்கள், அவர்களுடைய இந்த 2 ஷோல்டர் கழுத்து பகுதியும் சிவந்து விடுகிறது. சில சஹாபாக்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் கேட்பதை கொடுங்கள் என்றார். அவர் கேட்பதை கொடுங்கள் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் பார்த்து கேட்கிறார்கள், போதுமா என்றார். அவர் சொன்னார், இன்னும் வேண்டும், இன்னும் கொடுங்கள் என்றார். மீண்டும் கேட்டார்கள், போதுமா என்று, இல்லை இன்னும் வேண்டும் என்றதும் கொடுங்கள் என்றார்கள். அவருடைய தேவை அளவுக்கு கொடுக்கப்பட்டதும் அவர் அதை வாங்கி வைத்துக் கொண்டு சொன்னார், நான் ஏற்கனவே நபிமார்களுடைய வரலாறு படித்திருக்கிறேன், உங்களுடைய இந்த பண்பு நபிமாருடைய பண்பாக எனக்கு தெரிகிறது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு ஊருக்கு போகிறார். அவருடைய கிராமத்திற்கு போகிறவர் கிராமத்திலே உள்ள மக்களிடம் என்ன சொல்லிக் கொண்டு போகிறார் தெரியுமா, ஜிஇதுகும் மின் இந்தி கைரின் நாஸ், மனிதர்களில் மிக சிறந்தவரிடம் இருந்து உங்களிடம் நான் வருகிறேன், மனிதர்களில் மிக சிறந்தவரிடம் இருந்து நான் உங்களிடம் வருகிறேன், அஸ்லிமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் மிக சிறந்த மனிதர் என்று போய் பிரச்சாரம் செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வாறான பண்பாடுகள் தான் இஸ்லாத்தை வேகமாக பரவ செய்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பாடுகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மிக அரிதாகி கொண்டு போவதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நல்ல தொழுகையாளி, நீண்ட தாடி, மாஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு அவர் ஒரு பக்தியான மனிதராக தோன்றுகிறார், ஆனால் சலாம் சொல்வதற்கு சங்கடப்படுகிறார். நமக்கே சலாம் சொல்வதற்கு சங்கடப்படுகிறார். கை கொடுப்பது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு பண்பாடு, கை கொடுப்பதற்கு சங்கடப்படுகிறார். முகத்தை விகாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். வியாபாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், வியாபாரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பண்பாடுகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த உலகத்தில் ஆரம்ப காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கு இஸ்லாம் சென்றது. அங்கு முஸ்லிம்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள். அந்த முஸ்லிம் வியாபாரிகள் இஸ்லாமிய பண்பாடுகளை கடைபிடித்தார்கள். அவர்களை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இஸ்லாம் பரவிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் இரண்டு வழிகளில் அங்கு இஸ்லாம் பரவியது என்று நாம் அறியலாம். ஒன்று சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய துறவிகளை கொண்டு இஸ்லாம் பரவியிருக்கிறது. இன்னமொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் வியாபாரிகளை கொண்டு பரவியிருக்கிறது. இலங்கையில் இஸ்லாம் எப்படி பரவியது? நாம் இந்த நாட்டில் பரம்பரையாக பிறந்து வரக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்து குடியேறியவர்கள் அல்ல முஸ்லிம்கள், இந்த நாட்டு மண்ணின் மைந்தர்கள். இங்கே யமன் போன்ற நாடுகளில் இருந்து வந்த முஸ்லிம் வியாபாரிகள் அவர்களுடைய பண்பாடுகளை பார்த்து ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் அவர்களுடைய பரம்பரையாகத்தான் இந்த நாட்டில் நாம் இருக்கிறோம். அவர்களுடைய பண்பாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ரஹீம் அல்லாஹு அபிதன் அல்லது ரஹீம் அல்லாஹு இம்ரான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, அவனுடைய அன்பை அவனுடைய கருணையை தொறிவானாக. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, ஒருவரிடம் போய் நீதி கேட்டாலும் சரி, அவர் மென்மையாகவும் தாராள தன்மையோடும் நடந்து கொள்வார். வாங்கும் போதும் விற்கும் போதும் நீதி கேட்கும் போதும் மென்மையாக நடந்து கொள்வார். தாராள தன்மையோடு நடந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவை பெற வேண்டும் என்ற ஆசை இருந்த வியாபாரிகள் அனைவரும் அவர்களுடைய வியாபாரங்களிலே மாஷா அல்லாஹ் அஹ்லாக்கை கடைபிடித்தார்கள். அவர்களிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்களிடம் அஹ்லாக்கை கடைபிடித்தார்கள். அவர்களிடம் வாங்க வந்த கஸ்டமர்களிடம் அஹ்லாக்கை கடைபிடித்தார்கள். வாங்க போன வியாபாரிகளிடம் அஹ்லாக்கை கடைபிடித்தார்கள். அதனுடைய விளைவு முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணம், இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே வந்தது. இன்றைக்கு நாம் என்ன பேசுகிறோம்? இஸ்லாம் பரவ வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அஹ்லாக் கிடையாது, நம்முடைய மனைவியோடு அஹ்லாக் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாருக்கும் கியாருக்கும் லிஅஹ்லி, உங்களில் நல்லவர் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியோடும் குடும்பத்தோடும் நல்ல முறையில் நடக்கிறவர் தான் நல்லவர் என்று சொன்னார்கள். உங்களுடைய மனைவியோடும் குடும்பத்தோடும் நல்ல முறையில் நடக்கிறவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன கியாருக்கும் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே குடும்பத்தோடு இன்று அஹ்லாக் இல்லாமல் வாழுகிற நாம், மனைவியோடு அஹ்லாக் இல்லாமல் வாழுகிற நாம், மனைவியை ஒரு அடிமை போன்று நடத்துகிற நாம், நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அஹ்லாக்குகளை, பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய ஹுகூக்குகளை, அவர்களோடு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பண்பாடுகளை இழந்து நிற்கிற நாம் எங்கே போய் பக்கத்து விட்டாருக்கு அன்பு அஹ்லாக்கை காட்டப் போகிறோம்? எங்கே நம்முடைய தெருவில் வாழக்கூடியவர்களுக்கு அஹ்லாக்கை காட்டப் போகிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாம் வெறுமனே தொழுதால் முஸ்லீமாக ஆகிவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். வெறுமனே ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோற்றால் மாத்திரம் சரியான பெர்ஃபெக்ட் முஸ்லீமாக இருந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி இரவிலே நின்று வணங்குகிறார், தஹஜ்ஜுத் தொழுகை விடாமல் தொழுகிறார், பகல் வேளைகளில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறார், சதக்கா செய்கிறார், இன்னும் பல அமல்களை அதிகமாக செய்கிறார். ஆனால் அந்த பெண்மணி பக்கத்து வீட்டாருக்கு தன்னுடைய நாவினால் தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எல்லா இபாதத்தும் இருக்கு, தஹஜ்ஜுத் தொழுகை மிஸ் பண்ணாம தொழுகிறான்னு சொன்னால் ஃபர்து தொழுகை கண்டிப்பா மிஸ் ஆகாது. சுன்னத்தான நோன்புகள் நோக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஃபர்து நோன்புல கோட்டை விட மாட்டார். சதக்கா செய்கிறார் என்றால் ஜகாத்தில் கோட்டை விட மாட்டார். இப்படிப்பட்ட பெண்மணி தன்னுடைய நாவால் பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகவாசி என்றார்கள். நாம் எங்கே இருக்கிறோம், இஸ்லாம் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அல் இஸ்லாமு பில் குதுப் வல் முஸ்லிமூன ஃபில் குபூர். உண்மையிலே இன்று இஸ்லாம் புத்தகங்களிலே இருக்கிறது, இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த முஸ்லிம்கள் கபர்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலையில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒன்று வந்து விடுகிற போது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனிடம் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்பாடு என்னவென்று கேட்டால் நீதி தவறாமை. யாராக இருந்தாலும் நீதியை அவன் கடைபிடிக்க வேண்டும். மஹ்சூமியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி திருடி விடுகிறார். அந்த கோத்திரம் ஒரு உயர்ந்த கோத்திரம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்படுகிறது, தீர்ப்பு வழங்குகிறார்கள். இந்த பெண்மணியுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று பனிஷ்மெண்ட் பப்ளிக்காக கொடுக்கப்படும். அப்படி பனிஷ்மெண்ட் பப்ளிக்காக கொடுக்கப்பட்டால் அது குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பு. மஹ்சூமியா கோத்திரத்தினர் யோசிக்கிறார்கள், என்ன சொல்யூஷன், மாற்று வழி என்ன, என்ன கம்பன்சேஷன் வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம், ஆனால் கை வெட்டப்படக்கூடாது. ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் உசாமா ரதியல்லாஹு அன்ஹுவை போய் பிடிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் மிக மிக விருப்பமான ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் பிடித்து அல்லாஹுடைய தூதரிடம் போய் பேசுவோம் வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார்கள். மஹ்ஜூமியா கோத்திரத்தினரோடு உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் உஸாமாவை பார்த்து கேட்டார்கள், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ். உஸாமாவே, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தில் சிபார்சு செய்வதற்கு நீ வந்திருக்கிறாயா? கையை வெட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ பரிந்துரை செய்ய வந்திருக்கிறாயா என்று கண்டித்து விட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்து முஹம்மத் சரகத் லகதஅது யதஹ. அல்லாஹ்வு அக்பர். இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்றார். இது ஒரு முஸ்லிமம் இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பண்பாகும். இதன் அடிப்படையான பண்பும் கூட இன்றைக்கு நாம் இழந்திருக்கிற பண்பு இதுதான். நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், ஒருவர் சொன்னார், இன்றைக்கு நம்முடைய நிலைமை நமக்கு என்று வருகிற போது லோயர்களாகவும், மற்றவர்களுக்கு என்று வருகிற போது ஜட்ஜிகளாகவும் நாம் மாறிவிடுகிறோம். மற்றவர்களுக்கு வந்தால் உடனே தீர்ப்பு கொடுக்கிறோம், நமக்கு என்று வந்தால் நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றோம். இது ஒரு பிழையான போக்காகும். உண்மையிலே இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பாடும், ஒவ்வொரு குலுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர் பூரணமான முஸ்லீமாக முடியும். அகீதா என்பதை பொறுத்தவரையில் அது உள்ளத்திலே இருப்பது, ஈமான் உள்ளத்திலே இருப்பது. ஈமானை விடவும் மிகவும் பிரதானமாக உலமாக்கள் அஹ்லாக்கை பற்றி பேசுவார்கள். காரணம் என்னவென்றால், அஹ்லாக் வெளியே தெரிவது. ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்கள் 1000 பேர் போய் ஒருவருக்கு உபதேசம் செய்வதை விட, நீங்கள் 1000 பேர் போய் ஒருவருக்கு உபதேசம் செய்வதை விட உங்களில் ஒருவர் தன்னுடைய பண்பாட்டால் 1000 பேரை மாற்ற முடியும் என்கிறார். உண்மை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த தனி மனிதர் அவருடைய பண்பாட்டால் சுமார் 23 வருடங்களில் 100,000 மேற்பட்ட மக்களை வென்றார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த பண்பாடு என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இவற்றை உபதேசங்களாக பேசிவிட்டு செல்லாமல் இதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு அஹ்லாக்கை போதித்தார்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அஹ்லாக்கை போதித்தார்கள். அஹ்லாக்குடைய விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். அஹ்லாக்கிலே தவறு விடும் போது, பண்பாட்டிலே தவறு விடும் போது கடுமையாக கண்டித்தார்கள். குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அபூதருல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் ஒரு வெள்ளை அழகான சஹாபி. அவருக்கும் பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. கொஞ்சம் வாய் தர்க்கம் அதிகரித்து அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தில் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று சொன்னார்கள். கருப்பியின் மகனே என்று சொன்னார்கள். உண்மையிலே பிலால் யாரு? கருப்பியின் மகன் தான். அது பொய் கிடையாது. ஆனால் சொன்ன ஸ்டைல் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மனதை பாதித்தது. இதை கேள்விப்பட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா அபாதர் இன்னகும் ருஹும் ஃபீக ஜாஹிலியா. அபூதர்ரே, இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதாவது இஸ்லாத்துக்கு முந்தைய கால பண்புகள் இன்னும் உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணவில்லை. யாரோ சூழல்லா பிலாலும் எனக்கு ஏற்றினார், அதனால் தான் நானும் ஏற்றினேன் என்று அவர் தன்னை டிபன் பண்ணி கொண்டிருக்காமல், அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னதும் உடனே அந்த இடத்தில் இருந்து போகிறார், பிலாலை தேடுகிறார். பிலால் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். முன்னால் போய் நிலத்தில் படுத்தார். படுத்து விட்டு சொன்னார், பிலாலே, உன்னுடைய காலால் என்னுடைய கன்னத்தில் ஒரு மிதி என்று சொன்னார். ரழியல்லாஹு அன்ஹு. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு இதுதான் சந்தர்ப்பம் என்று வேறு மிதிக்கவில்லை. மாறாக நிலத்தில் கிடந்த அபூதர் ரழியல்லாஹு அன்ஹுவை தூக்கி அணைத்து இரண்டு பேரும் அழுது முசாபஹா செய்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்படியான மனிதர்களை நாம் உருவாக்குவது இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாகும். உலமாக்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப தலைவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று இலங்கை போன்ற நாடுகளிலே நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான பணி இதுதான். நல்ல அகலாக்குள்ள முஸ்லிம்களை உருவாக்கினால் பேதினில்லா அல்லாஹுடைய உதவியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் நாம் காணலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.